நேர்காணல் யூதாஸ் காரியோத்தின் முத்தம் பாகம் 2. அன்பர்களே, சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்தைச் சேர்ந்த அருள்பணி முனைவர் அகிலன் அவர்கள் ரோம் ஆஞ்சலிக்கம் பாப்புரை பல்கலைக்கழகத்தில் யூதாஸ் இஸ்காரியோத்தின் முத்தம் என்ற தலைப்பில் ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றுள்ளார். முத்தத்தின் மேன்மை பற்றியும் யூதாஸ் இஸ்காரியோத் குணப்படுத்தப்பட வேண்டியவர் என்ற கோணத்தில் லூக்கா நற்செய்தியாளர் பார்ப்பதாகவும் அருள்பணி முனைவர் அகிலன் அவர்கள் பகிர்ந்து கொண்டதை கடந்த வார நிகழ்ச்சியில் கேட்டோம். அதை தொடர்ந்து இன்று தந்தை அகிலன் யூதாஸ் காரியோத்தின் முத்தம் என்ற தலைப்பில் தங்களது முனைவர் பட்ட ஆய்வு பற்றி பகிர்ந்து கொண்டீர்கள். கடந்த வார நிகழ்ச்சியில் முத்தம் என்பது பற்றி நற்செய்தியாளர்கள் சொல்லியிருப்பதையும் சற்று எங்களுக்கு சொல்லுங்களேன்.
மத்தேயு மார்க்கு நற்செய்தியாளர்கள் யூதாஸ் இஸ்காரியோத்து இயேசுவிற்கு முத்தம் கொடுத்தார் என்று திட்டவட்டமாக கூறுகிறார்கள். அதை பற்றி யோவான் நற்செய்தியாளர் எதுவுமே கூறுவதில்லை. ஆனால் லூக்கா மட்டுமே யூதாசு முத்தம் கொடுக்க முன்வந்தார், ஆனால் இயேசுவின் தடுத்து நிறுத்துதலால் முத்தம் கொடுக்க முடியாமற் போனார் என்பதையும் மறைவாக கூறுகிறார். பரிசேயர், சதுசேயர், தலைமை குருக்கள், ரோமை பேரரசின் தலைவர்களை வழிநடத்தும் தலைவராக சாத்தானின் பகடைக்காயாக மாறியிருக்கும் யூதாசு இயேசுவை முத்தமிட அணுகுகிறார். கிரேக்க மொழியிலே இரு வாக்கியங்களை இணைக்கும் இணைப்புச் சொல்லாக தே என்கின்ற ஒரு சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கும். அதற்கு இணையான மொழியாக்கம் ஆனால் என்பது தமிழிலே, ஆங்கிலத்திலே பட் என்று வைத்துக் கொள்ளலாம். இதை தமிழ் விவிலியத்தில் நாம் காண்பதில்லை. இயேசு யூதாசின் தலைமை பொறுப்பையும் அவரை நோக்கி அண்டி வருவதையும் தடை செய்யும் விதமாக லூக்கா நற்செய்தி 22:48 வசனத்திலே பார்க்கிறோம். ஆனால் இயேசு அவரை நோக்கி, யூதாசே, முத்தமிட்டோ மனுமகனை காட்டிக் கொடுக்கிறாய் என்று எழுதியிருப்பார் லூக்கா. சாத்தானின் பிடியில் இன்னும் யூதாசு இருந்தாலும் அவர் மனிதன்தான். இவர் மறுவாழ்வடைய ஒரு வாய்ப்பு தேவை என்பதை இயேசு உணர்வதாகவும் சீடர்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் வெளிப்படுத்தாத ஒரு இறைச்சாயலை மனுமகன் என்பதை யூதாசுக்கு மட்டுமே வெளிப்படுத்துகிறார் இயேசு கிறிஸ்து. இதை பகிரங்கமாக கூறுவது லூக்கா நற்செய்தியாளர் மட்டுமே. அதே சமயம் சாத்தான் தன்மேல் வெற்றி கொள்ள என்றும் முடியாது என்பதை கூறும் வண்ணம் முத்தத்தை தடை செய்கிறார் லூக்கா. பழைய ஏற்பாட்டிலே காணப்படும் முத்தத்தின் மேன்மையை குன்றவிடாமல் பாதுகாக்கவும் செய்கிறார் லூக்கா.
தந்தையாகிலன், முத்தம் என்பதை பற்றி நற்செய்தியாளர்கள் சொல்லியிருப்பதை சொன்னீர்கள். இந்த லூக்கா நற்செய்தியில் யூதாஸ் காரியோத் பேசுவதை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதை பற்றியும் நேயர்களுக்கு சொல்லுங்களேன்.
கண்டிப்பாக. நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான நிகழ்வு, லூக்கா நற்செய்தியை பொறுத்தவரையில் எங்குமே யூதாசு இஸ்காரியோத்து பேசியதாக நாம் காணவே முடியாது. மத்தேயு நற்செய்தியிலும் சரி, மார்க்கு நற்செய்தியிலும் சரி, யூதாஸ் பேசுவதாக, யூதாஸ் இயேசுவோடு உரையாடுவதாக, பிறரோடு உரையாடுவதாக நாம் பார்க்கலாம். ஆனால் லூக்கா நற்செய்தியை பொறுத்தவரை எந்த இடத்திலுமே யூதாஸ் இஸ்காரியோத்து பேசியதாக இருக்கவே இருக்காது. யூதாஸ் பேசுவதாக விரிவுரைதான் இருக்குமே தவிர நேரடியாக யூதாஸ் பேசியதாகவோ ஒரு வசனமோ ஒரு சொல்லோ லூக்கா நற்செய்தியில் நாம் பார்க்கவே இயலாது. இது ஏனென்றால் சாத்தானின் பிடியில் இருக்கும் யூதாசு இயேசுவோடு சமரசமாக உரையாட வாய்ப்பே இல்லை என்பதை லூக்கா நற்செய்தியாளர் தெளிவாக கூறுகின்றார். இன்னும் ஒரு சில கருத்துக்கள் சொல்ல வேண்டுமென்றால், இயேசு அதிகபட்சமாக சாத்தானிடம் பேசுகின்ற ஒரே வார்த்தை, வாயை மூடு, வெளியே போ என்பதுதான். ஒருவேளை யூதாஸ் இஸ்காரியோத்து இயேசுவோடு உரையாடினால் அது யூதாஸ் இஸ்காரியோத்து உரையாடல் மட்டுமல்ல, சாத்தானுடைய செயல்பாடும் தான். ஆனால் சாத்தானுக்கும் இயேசுவுக்கும் உரையாடல் என்பது வாயை மூடு, வெளியே செல். ஆனால் அந்த ஒரு சொல்லாடலை கூறி யூதாஸ் இஸ்காரியோத்தை தாழ்த்த விரும்பாத லூக்கா அவருடைய உரையாடலை முற்றுமாக தவிர்க்கின்றார். எனவேதான் பிற நற்செய்தியில் நாம் காண்பது போன்று இறுதி ராவுணவின் போது யூதாஸின் திட்டவட்டமான வருகையோ உரையாடலோ அவரது அசைவோ அவர் அந்த இடத்தை விட்டு வெளியேறுவதோ இது போன்ற நிகழ்வுகள் எதுவுமே லூக்கா நற்செய்தியில் இருக்காது. இதற்கு காரணம் சாத்தானுடைய ஆதிக்கம் யூதாஸ் இஸ்காரியோத்தின் மீது இருப்பதனால். சாத்தானின் அசைவையும் அதனுடைய சேட்டையும் அதன் செயல்பாடும் இயேசுவுக்கு மட்டுமே தெரிந்தது. ஏனென்றால் அவர் மனுமகன், மாட்சிமை பொருந்தியவர், அவர் கதாநாயகர் என்பதை அதிகமாக கூறுவது லூக்கா நற்செய்தியாளர் மட்டுமே.
தந்தை அகிலன் யூதாஸ் காரியோத்தின் முத்தம் என்ற தலைப்பில் முனைவர் பட்டத்தை ஆய்வு செய்து வெற்றிகரமாக முடித்துள்ளீர்கள். இந்த ஆய்வின் பலனாக தங்களது சுய வாழ்க்கைக்கு தாங்கள் கற்றுக்கொள்ளும் பாடம்,
முதலாவதாக பாப்பரசர் பெனடிக்ட் 16 ஆசீர்வாத பேர் கூறுவார், ஒரு இறையியல் ஆய்வை மேற்கொள்கின்ற பொழுது வெறுமனே அதில் இருக்கின்ற வார்த்தைகளை படிப்பதோ அந்த வார்த்தைகள் மட்டும் ஆராய்வதோ நம் ஒரு முழுமை தராது. ஆனால் இதன் மூலமாக இருக்கின்ற இறையியலை நாம் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று அனைத்து இறையியல் ஆய்வு செய்பவர்களுக்கு கூறுவார். லூக்கா நற்செய்தியிலே யூதாசினுடைய முத்தம் என்பதை விவாதிக்கின்ற பொழுது நான் பார்க்கின்ற முதல் கருத்து, நம்முடைய சுய அனுமதியின்றி வெளியில் இருக்கின்ற ஒரு விஷயம் என்பது நம்மை பாதிக்க முடியாது. சாத்தானிற்கு ஆம் என்று யூதாஸ் கூறியதனால் மட்டுமே சாத்தான் யூதாசுக்குள் நுழைந்தான். இது யோபு ஆகமத்திலே பார்க்கின்றோம். யோபுவிற்கு தொல்லை கொடுப்பதற்காக சாத்தான் ஆண்டவரிடம் முறையிடுகிறது. ஆனால் அவனுடைய உயிரை மட்டும் எடுத்துவிடக்கூடாது, அவனை பரிசோதிக்கலாம் என்று உத்தரவு தருகிறார். ஆனால் யோபு முதலிலிருந்தே சாத்தனுடைய வலைக்குள் தன்னை சிக்க வைத்துக் கொள்ளாமல் இருக்கிறார். ஆனால் யூதாசை பார்க்கின்றவரை எவ்வளவுதான் இயேசுவோடு அண்டி பழகினாலும் சரி, ஒன்றித்து வாழ்ந்திருந்தாலும் சரி, அவருடைய வாழ்க்கையை இயேசுவிற்காக முழுமையாக தியாகம் செய்திருந்தாலும் சரி, யூதாசு இறுதியிலே ஏதோ ஒரு சஞ்சலத்தினாலே ஒரு உலக மீட்பரை காட்டி கொடுப்பதற்காக சாத்தனுடைய தூண்டுதலுக்கு ஆம் என்று சொல்லிவிட்டார். அதனால்தான் சாத்தான் அவருக்குள் சென்று அவரை இயக்குகின்றது. எனவே முதல் பாடமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, நம் விருப்பமின்றி நன்மையோ தீமையோ நம்முள் வர முடியாது. இன்னும் இதை அதிகமாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் விவிலியத்தை நாம் ஆர்வமோடு அடித்தளமிட்டு படிக்க வேண்டும். மேலாக படித்துவிட்டால் யூதாசு முத்தம் கொடுத்தார், 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுத்தார் என்பதுதான் தெரியுமே தவிர, இப்படி ஒரு நல்ல விஷயம் யூதாசிற்காக லூக்கா பருந்து பேசுகிறார் என்பது நமக்கு தெரியாமல் போய்விடும். எனவே இந்த ஒரு நிகழ்வை நான் எடுத்து வருவதற்காகத்தான் இந்த ஆய்வை மேற்கொண்டுள்ளேன். முதல் கருத்து. அடுத்த கருத்தாக, முத்தம் என்பது ஒரு ஏற்கனவே கூறியது போன்று ஒரு அடிப்படையான உணர்வின் பரிமாற்றம். அது தாய் முதல் உலகத்தில் இருக்கிற அனைவருமே பரிமாறுகின்ற ஒரு விஷயம். இத்தாலியிலே கூறுவார்கள், 3 முக்கியமான நிகழ்வுகள், பாச்சோ, கால்ச்சோ, ஷோப்பெரோ என்று கூறுவார்கள். பாச்சோ என்றால் முத்தம், கால்ச்சோ என்றால் கால்பந்து, ஷோப்பெரோ என்றால் ஸ்ட்ரைக். முத்தம் என்பது ஒவ்வொரு வினாடியும் நடக்கின்ற ஒரு நிகழ்வு. கால்ச்சோ கால்பந்து என்பது ஒவ்வொரு நாளும் நடக்கின்ற நிகழ்வு. ஷோப்பெரோ என்றால் ஒவ்வொரு வாரமும் நடக்கின்ற நிகழ்வு என்று மிகவும் நகைச்சுவையாக கூறுவார்கள். முத்தம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே பின்னி பிணைந்திருக்கின்ற ஒரு நிகழ்வு. இதிலே நாம் முத்தத்தை தவறாக பயன்படுத்துகின்ற பொழுது முதலிலே கூறுவது, யூதாசை போன்று முத்தம் தருகிறாயே என்று கூறுவார்கள், எள்ளி நகையாடுவார்கள். ஆனால் லூக்கா நற்செய்தியாளர் யூதாசு முத்தம் கொடுக்கவில்லை என்று கூறி ஒரு புதிய கருத்தை தருகின்றார். நாம் தருகின்ற பொழுது நம்முடைய முத்தம் உண்மையானதாக இருக்க வேண்டும். அது இயேசு கிறிஸ்து கூறுவது போன்று, பவுலடிகளாக கூறுவது போன்று, அன்பின் வெளிப்பாடாக, நம்முடைய அமைதியின் வெளிப்பாடாக அந்த முத்தம் மாற வேண்டும் என்பதையும் இந்த கருத்தில் வைத்திருக்கிறேன்.
தந்தை அகிலன் வத்திக்கான் வானொலிக்கு வருகை தந்து யூதாஸ் காரியோத்தின் முத்தம் என்ற தலைப்பில் முனைவர் பட்டத்திற்கு ஆய்வு செய்த அந்த கட்டுரை பற்றி அருமையாக, அழகாக, விளக்கமாக சொன்னீர்கள். தங்களது பகிர்வுக்கு எம் நேயர்கள் சார்பில் நன்றி தெரிவிக்கின்றோம், வாழ்த்து தெரிவிக்கின்றோம். நன்றி, வணக்கம்.
வணக்கம்.
காக்கும் எந்தன் அன்பு தெய்வமே, காலம் தோறும் கரங்கள் தாங்கியே என்னை காத்திடுவாய்.
காக்கும் எந்தன் அன்பு தெய்வமே, காலம் தோறும் கரங்கள் தாங்கியே என்னை காத்திடுவாய்.
காக்கும் எந்தன் அன்பு
துணையாய் வந்த
காரியோத்தின் முத்தம் பாகம் 2. வத்திக்கான் வானொலியில் என் நேர்காணலில் கலந்து கொண்டவர் அருள்பணி முனைவர் அகிலன், சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம்.